ஆனால் இன்னைக்கு உலக அரங்கிலேயே ஒட்டுமொத்த உலக அரங்கில் இருக்கக்கூடிய அத்தனை ஆங்கிலம் பேசக்கூடிய நாடுகளும் ஒத்துட்டு இருக்காங்க. தமிழர்கள் அளவுக்கு எந்த ஒரு மாநிலத்தை சேர்ந்தவர்களும் அல்லது எந்த ஒரு நாட்டை சேர்ந்தவர்களும் ஆங்கிலத்தை சுத்தமாக பேசுவது கிடையாது. என்னை தொடர்ந்து ஒரு கேள்வி என்னை துரத்தி கொண்டே இருந்தது, யார் நீ? நீ யாரு? உன்னுடைய வேலை இதுதானா? இதற்காகத்தான் நீ இவ்வளவு தூரம் இந்த டிராவலிங் நீ கடந்து வந்தியாங்கிற கேள்வி என்ன துரத்தும் போதெல்லாம் எனக்கு விடை தெரியல. நடந்தது என்ன என்று ஆராய்வதை விட அடுத்தது என்ன என்ற ஒரு கேள்விதான் அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி என்ன நகர்த்திருக்கிறதா நான் உணர்றேன். அனைவருக்கும் வணக்கம். ஒரு பிடிக்காத ஒரு நபர் என்னை பிடிக்காம போயிருந்தா இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த ஜோஷ் டாக்ஸ் மூலமாக நான் உங்களை சந்திச்சிருக்க மாட்டேன். என்னை தடுமாறி விழுந்தபோது பிடித்த நபர் யார், அவங்கள ஏன் எனக்கு பிடிக்காமல் இருந்தது, அதை பற்றி பேசணுங்கிறதுக்காக தான் இந்த மேடைக்கு நான் வந்திருக்கேன். என்னுடைய குரல் உங்களுக்கு ஒரு பரிச்சயமான குரலாக இருக்கலாம், ஆனால் இந்த முகம் உங்களுக்கு ஒரு பரிச்சயமற்ற முகம். நான் ஆர்ஜே ராஜவேல் நாகராஜன். 11 வருடமாக ரேடியோவில் இந்த பயணம் தொடர்ந்துட்டு இருக்குது. என்னுடைய அடையாளம் இந்த குரல். இந்த குரலுக்கான அடையாளத்தை கொடுத்தது ரேடியோ. இந்த ரேடியோ ஜாக்கிங்கிற அடையாளம் எனக்கு எப்படி வந்தது, அதை பற்றி பகிர்ந்துதான் இந்த சின்ன ஒரு பகிர்தலை நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எல்லோர மாதிரியுமே என்னையும் ஸ்கூல் டேஸ்லேருந்து துரத்தின ஒரு கேள்வி என்னன்னா, நீ என்ன ஆக போகிற? இந்த கேள்வியை நம்ம கருவில் இருக்கிற குழந்தைகிட்டேருந்தே கேட்க ஆரம்பிச்சிருவோம். வயிற்றுக்குள்ளார ஒரு பாப்பா இருக்கும்போதே, பாப்பா நீ வெளியில் வந்த பிறகு டாக்டராக போறியா இன்ஜினியராக போறியான்னு கேட்குறது நம்முடைய சமூகத்தின் ஒரு சம்பிரதாயம். அந்த மாதிரியான ஒரு கேள்வி என்ன ஸ்கூல் டேஸ்லேருந்து துரத்தின போதெல்லாம் நான் சொன்ன ஒரே பதில், இன்ஜினியர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும். ஸோ என்னுடைய பேருக்கு பின்னாடி பிஇ என்ற ஒரு இரண்டு எழுத்து வரணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில் என்னுடைய ஸ்கூல் டேஸ் எல்லாம் ட்ராவல் பண்ணி ஒரு மார்க் ஸ்கோர் பண்ணும்போது கடுமையான ஒரு பிரச்சனை. இன்னும் சொன்னால் நம்ப மாட்டீங்க, காவிரி பிரச்சனை காரணமாக தான் நான் இன்ஜினியர் ஆகலை அப்படின்னு சொன்னால் எத்தனை பேரால் நம்ப முடியும்னு தெரியல. எஸ், காவிரி பிரச்சனை காவிரி டெல்டா மாவட்டங்களை பாதித்தது. திருத்துறைப்பூண்டி அப்படின்னு சொல்லிட்டு திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஊரை சேர்ந்த எங்களுடைய குடும்பமும் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டது. ஸோ இன்றைக்கி நான் ஆர்ஜேவாக இருக்கேன்னா அதற்கு நான் யாருக்கு நன்றி சொல்லணும்னா காவிரி இஷ்யூக்கு தான் நன்றி சொல்லணும். ஒரு வகையில் பார்த்தா பொலிட்டீஷியன்ஸுக்கும் சேர்த்து. ப்ளஸ் டூ முடிச்சுட்டு நான் ஸ்கோர் பண்ண மார்க்ஸ்க்கு ப்ளஸ் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனில் நான் எடுத்த அந்த டோட்டல் கட் ஆஃப்க்கு எனக்கு நல்ல இன்ஜினியரிங் காலேஜில் சீட் கிடைக்கல. வாழ்க்கையே இருண்டு போன மாதிரி ஆயிடுச்சு. இன்ஜினியர் ஆகலைன்னா என்ன பண்ணுவோம், இன்ஜினியர் ஆகலைன்னா வாழ்க்கையில் நம்ம வேஸ்ட், அப்படி தான் சொல்லி 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 என்னுடைய ஜென்ரேஷனை இந்த சமூகம் வளர்த்துருந்தது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கண்ணுக்கு முன்னாடி இருந்த ஆப்ஷன்ஸ் ரெண்டே ரெண்டு தான். ஒன்று, ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்குள்ளே நான் அடியெடுத்து வைக்கணும், இல்லை ஒரு டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் நான் அடியெடுத்து வைக்கணும். நான் ரெண்டாவது ஆப்ஷனை சூஸ் பண்ணேன். ஏன்னா டீச்சர் ட்ரைனிங் படிக்கும்போதே அடுத்த வருஷம் இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் நான் திருத்துறைப்பூண்டி என்ற ஒரு ஊரிலிருந்து திருநெல்வேலி என்ற ஒரு ஊருக்கு, அது வரைக்கும் நான் அந்த ஊரை கேள்விப்பட்டது கூட கிடையாது, சொன்னால் ஆச்சரியமாக இருக்கும், அந்த ஒரு ஊருக்கு நான் பயணப்பட்டு போனேன். அங்கே தான் நான் போயிட்டு என்னுடைய டீச்சர் ட்ரைனிங் கோர்ஸை படிக்க ஆரம்பித்தேன். அந்த கோர்ஸ் எனக்குள்ளார பல கேள்விகளை எழுப்புனுச்சு. ஏன்னா ஸ்கூல் டேஸ்லேருந்து படிப்பில் ஒரு 80% ஸ்கோர் பண்ணாலும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு திறமையாக இருந்திருக்குது, அது எனக்கு தெரியல. அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், நீ ஒரு ஆசிரியராக போகிற, நீ போயிட்டு மாணவர்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்க போகிற, நீ அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்க போறங்கிற கேள்வியை முன்னாடி வச்சபோது தான் எனக்குள்ளாரே அந்த கேள்வி வந்துச்சு. வெறும் பாடம் நடத்தக்கூடிய ஒரு ஆசிரியராக நம்ம இருக்க போறோமா, இல்லை அதை தாண்டி வாழ்க்கையை கற்றுக் கொடுக்க போற ஒரு நபராக இருக்க போறோமான்னு. அப்போ அதுவரை என்னுடைய டிராவலில் இருந்த அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ங்கிற விஷயம் எனக்குள்ளார கொஞ்சமாக விஸ்வரூபம் எடுக்கிறதா நான் உணர்ந்தேன். நிறைய கதைகள் எழுதினேன். அந்த நேரத்தில் மழை நீர் சேகரிப்பு திட்டத்தை வந்து தமிழக அரசு அமல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரம் காட்டினாங்க. அதற்காக நிறைய ஸ்கிட்ஸ் எழுதி அதை அந்த மாவட்டம் முழுக்க இருக்கக்கூடிய பள்ளிகளில் போயிட்டு போட்டோம். 2 வருஷம் அந்த கோர்ஸ் முடிஞ்சது, எனக்கு இன்ஜினியரிங் கனவு சுத்தமாக காண போயிடுச்சு. ஓகே, டீச்சர் ஆகலாம், டீச்சராகி என்ன பண்ண போகிறோம், அதுக்கு பிறகு டிகிரி பண்ணி சிவில் சர்வீஸ் எழுதலாம், திடீர்னு ஒரு ஆசை உள்ளுக்குள்ளார வருது. ஏன்னா அடுத்தது மறுபடியும் இந்த சமூகம் என்னை நோக்கி ஒரு கேள்வி எழுப்புது, உன் கூட படித்த பசங்கள்லாம் இன்னைக்கு இன்ஜினியரிங் படிச்சுட்டாங்க, இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அவங்களாம் லட்சக்கணக்கில் சம்பாதிக்க போகிறாங்க, நீ என்ன பண்ண போகிற அப்படிங்கிற பொழுது எனக்கு அப்பொழுதும் நான் என்ன பண்ண போகிறேங்கிற கேள்விக்கு விடையே தெரியல. சரி ஓகே, டீச்சர் ட்ரைனிங் படிச்சிட்டோம், அடுத்து ஏதோ ஒன்று படிப்போம் அப்படிங்கிற ஒரு மூடில் நான் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் கரஸ்பாண்டன்ஸில் சேர்ந்துட்டு ஒரு ஸ்கூலில் போயிட்டு என்னுடைய கரியரை டீச்சராக ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தா எனக்கு பேசிக்கான ஒரு அடிப்படை ஆங்கில அறிவு கூட இல்லை. அது வரைக்கும் படித்ததெல்லாம் இங்கிலீஷ் மீடியம், ஆனால் ஆங்கிலத்தை பார்த்தாலே ஒரு பயம். இயல்பாக தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லாத ஒரு தன்மை, மற்ற மொழிகளை நம்மால் எந்த அளவுக்கு திறம்பட கையாள முடியும்னு. ஆனால் இன்னைக்கு உலக அரங்கிலேயே ஒட்டுமொத்த உலக அரங்கில் இருக்கக்கூடிய அத்தனை ஆங்கிலம் பேசக்கூடிய நாடுகளும் ஒத்துட்டு இருக்காங்க. தமிழர்கள் அளவுக்கு எந்த ஒரு மாநிலத்தை சேர்ந்தவர்களும் அல்லது எந்த ஒரு நாட்டை சேர்ந்தவர்களும் ஆங்கிலத்தை சுத்தமாக பேசுவது கிடையாதுங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடத்தை நோக்கி ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடத்தை நோக்கி நான் நகர்வதற்கான முதல் படி எனக்கு எங்கே கிடச்சிது அப்படின்னா இந்த ஊரில், ஆமாம், இந்த சென்னையில். 2004 சென்னைக்கு வந்து நான் அந்த கால் சென்டர் ட்ரைனிங்கை முடிச்சுட்டு ஒரு கால் சென்டர் நிறுவனத்தில் வேலைக்கு சேர்வதற்கான முயற்சியில் தோல்வி அடைஞ்ச பிறகு நான் தேர்ந்தெடுத்த வேலை சிம் கார்டு விற்கிறது. சென்னையில் இன்றைக்கு நான் வேலை பார்க்கக்கூடிய அந்த ரேடியோ ஸ்டேஷன் எங்கே இருக்குதோ அதே டி நகர் தெருக்களில் நான் சிம் கார்டுகள் விற்றுருக்கேன். ஒரு வாரத்தில் எனக்கு தெரிஞ்சது இது எனக்கான வேலை இல்லைன்னு. ஆனால் எனக்கான வேலை என்னங்கிறது என்னால் அப்பவும் கண்டுபிடிக்க முடியல. மறுபடியும் என்னுடைய கால சூழலும் என்னுடைய குடும்ப சூழலும் எதை நோக்கி தள்ளுதுன்னா திருப்பூர் கோயம்புத்தூரை நோக்கி தள்ளுது. திருப்பூரில் போயிட்டு நான் வேலைக்கு சேர்ந்த நிறுவனத்தில் என்னுடைய முதல் வார சம்பளம் 500 ரூபாய். அந்த 500 ரூபாய் எனக்கு பத்தலை. அதற்காக அந்த நிறுவனத்தில் ப்ரொடக்ஷனுக்காக வரக்கூடிய மெட்டீரியல்ஸ் லாரியில் லோடுகளாக வந்து இறங்கும். அது எல்லாத்தையும் இறக்கி வைப்போம். ஒரு மூட்டை இறக்குனா 50 பைசா கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு வாரம் அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தேன். அப்பவும் எனக்குள்ளார ஒரு கேள்வி, இது உனக்கான வேலையா, இதுதான் நீயாங்கிற கேள்வி எனக்குள்ளார வந்துச்சு. என்னை தொடர்ந்து ஒரு கேள்வி என்னை துரத்தி கொண்டே இருந்தது, யார் நீ? நீ யாரு? உன்னுடைய வேலை இதுதானா? இதற்காகத்தான் நீ இவ்வளோ தூரம் இந்த டிராவலிங்கை நீ கடந்து வந்தியாங்கிற கேள்வி என்னை துரத்தும் போதெல்லாம் எனக்கு விடை தெரியல. அதற்கான விடையை நான் தேடி பயணப்பட்டுக்கிட்டே இருக்கேன். அடுத்தது என்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களே சொல்கிறாங்க, நீ டீச்சர் ட்ரைனிங் படிச்சிருக்க, எங்கு வெறும் தமிழ் மட்டும் தெரிந்த ஒரு நபருக்கு வேலை கொடுக்குறாங்களோ அந்த ஒரு ஸ்கூலில் போயிட்டு நீ வேலைக்கு சேருன்னு. முதன் முதலாக நான் என்னுடைய ஸ்கூலில், அதாவது ஒரு டீச்சராக என்னுடைய கரியரை ஸ்டார்ட் பண்ண இடம் கடலூரில் இருக்கக்கூடிய அக்ஷரா வித்யாஷ்ரம் என்ற ஒரு ஸ்கூல். அங்கே என்னுடைய கல்வி சார்ந்த அந்த சர்டிஃபிகேட்ஸ் சான்றிதழ்கள் எதையும் பார்க்காமல் என்னுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் சர்டிஃபிகேட்ஸை பார்த்து முதன் முதலாக ஒருத்தர் வேலை கொடுத்தாரு. அப்போ தான் நான் உணர்ந்தேன், உன்னுடைய பலம் நீ படித்த படிப்பல்ல, நீ படித்த 10th+2 அதில் வாங்கின 80% 90% இல்லை, நீ ஸ்கூல் டேஸில் உன்னுடைய டீச்சர்ஸ் உன்னை புஷ் பண்ணி உன்கிட்டயே கேட்காம உன்னுடைய பேரை எழுதி அவங்க உன்னை முன்னாடி போட்டு போய் நிறுத்தினாங்க இல்லையா, ஒரு மேடை, ஒரு பேச்சு போட்டிக்கான மேடை, ஒரு கட்டுரை போட்டிக்கான மேடை, ஒரு கவிதை போட்டிக்கான மேடை, அதுதான் உனக்கான முதல் வேலையை வாங்கி கொடுத்துருக்குதுங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்துச்சு. முதன் முதலாக எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி சர்டிஃபிகேட்டை பார்த்து எனக்கு அங்கே வேலை வழங்கப்பட்டது. ஒரு வருடம் அங்கே வேலை பார்த்தேன். அதற்கு பிறகுதான் நான் உணர்ந்தேன் என்கிட்ட இருக்கக்கூடிய திறமை, என்னுடைய எழுத்து, என்னுடைய பேச்சு, அப்படின்னா உன்னுடைய இலக்கு என்னங்கிற கேள்வி எனக்குள்ளார வந்தபோது எனக்கு தெரிஞ்சது உன்னுடைய இலக்கு வேறு எதுவுமே அல்ல. உன்னை முதன் முதலாக எந்த ஒரு ஊர் உன்னை பயமுறுத்தி இதுக்கு மேலே இந்த ஊரில் இருக்க முடியாது, ஒரு இயந்திரத்தனமான ஒரு ஊராக இருக்குதுங்கிற ஒரு அவநம்பிக்கையை உனக்கு கொடுத்து உன்னை புறந்தல்னதோ அதே சென்னையை நோக்கி நீ திரும்ப போகணும், ஊடகம் என்ற ஒரு துறையில் உன்னுடைய எதிர்காலத்தை நீ தீர்மானிக்கணுங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ளார அப்போ தான் வந்துச்சு. அந்த ஒரு எண்ணத்தோடு அடுத்தது என்ன பண்ணலாம், ஓகே சினிமா அப்படிங்கிற ஒரு இலக்கை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. சினிமாக்குள்ளார எப்படி போகிறதுன்னு தெரியல. சரி ஓகே, சினிமாக்குள்ளார போகிறதுக்கான ஒரு ஷார்ட் கட் என்னன்னு பார்த்தேன். சினிமா என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளார நுழையிறதுக்கான ஒரு ஷார்ட் கட்டாக தான் நான் ரேடியோவை யோசித்தேன். எப்படி ரேடியோக்குள்ளார போகிறதுன்னு தெரியல. கடலூர்லேருந்து அடுத்தது ஒரு ஸ்கூலுக்கு மாதிரி ட்ரிச்சியில் ஆல்ஃபா குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸ்ங்கிற ஒரு ஸ்கூலில் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் கோஆர்டினேட்டராக வேலை பார்த்துட்டு இருந்தேன். அந்த ஸ்கூலுக்கு ஒரு விழாவுக்கு இயக்குனர் லிங்கசாமி வந்திருந்தார். அவர்கிட்ட நான் எழுதியிருந்த ஒரு கவிதையை கொடுத்தேன். அந்த கவிதை என்னென்னா, மொட்டு ஒன்று பூ விற்கிறது. ஒரு சின்ன குழந்தை பஸ் ஸ்டாண்டில் உட்காந்து பூ வித்துட்டுருக்குது, இதுதான் அந்த காட்சி. அந்த காட்சிக்கு நான் எழுதின அந்த ஹைக்கூ தான் மொட்டு ஒன்று பூ விற்கிறது. இயக்குனர் லிங்கசாமி அதை கேட்டுட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த கவிதைன்னு சொன்னார். அடுத்த முறை அவர் திரும்ப என்னுடைய பள்ளிக்கு வேறொரு விழாவுக்கு வந்தபோது சொன்னார், இந்த கவிதையை நான் ஒரு ரேடியோ ஸ்டேஷனில் சென்னையில் பகிர்ந்து கொண்டேன், என்னை மிகவும் பாராட்டினார்கள் என்று. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. நான் போகாத ஒரு ஊரில், என்னை பயமுறுத்தி தள்ளின ஒரு ஊரில் என்னுடைய கவிதையை கொண்டாடினாங்களா, அதுவும் ஒரு ரேடியோ ஸ்டேஷனில் கொண்டாடினாங்களான்னு என்னுடைய அம்மா கிட்ட போயிட்டு சொன்னேன். அம்மா, என்னுடைய கவிதையை இயக்குனர் லிங்கசாமி போயிட்டு ஒரு ரேடியோ ஸ்டேஷனில் சொன்னாராம், பாராட்டினாங்களான்னு. அப்போ என்னுடைய அம்மா முதன் முறையாக கேட்டாங்க, நீ ஏன் ரேடியோ ஸ்டேஷனில் வேலைக்கு போகக்கூடாதுன்னு. எனக்கு அந்த கேள்வி ரொம்ப புதுசாக இருந்தது. எனக்கும் ரேடியோவுக்கு என்னமா சம்பந்தம், நான் டீச்சர் ட்ரைனிங் படிச்சிருக்கேன், நான் திருப்பூரில் போயிட்டு ஒரு டையிங் ஃபேக்டரியில் வேலை பார்த்துருக்கேன், மெட்ராஸில் போயிட்டு கால் சென்டர் ட்ரைனிங் பண்ணியிருக்கேன், நான் எப்படி ஆர்ஜே ஆக முடியும்னு கேட்டேன். எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு என்னுடைய உள்ளுணர்வு நீ ஒரு ஆர்ஜைவாக முடியும் என்று தோணுது, உன்னுடைய வார்த்தைகள் போன இடத்திற்கு நீயும் போகலாம், உன்னுடைய வாழ்க்கை மாறும்னு எனக்கு தோணுதுன்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. அப்போது கூட அது எனக்குள்ளார என்ன மாதிரியான ஒரு உணர்வை கொடுத்துச்சுன்னா, ஒரு அம்மா தன்னுடைய மகனை பற்றி கனவு காண்றாங்கன்னு தான் தோணுச்சு. இது நடந்த 6 மாதத்தில் திருச்சியில் ஹலோ எஃப்எம் முதன்முறையாக அவங்களுடைய ஒளிபரப்பை தொடங்குவதற்காக அங்கு ஆட்களை தேர்வு செய்யறதுக்கான ஒரு ஓப்பன் இன்டர்வியூ கால் ஃபார் பண்ணாங்க. அந்த இன்டர்வியூவுக்கு நான் போனேன். கிட்டத்தட்ட 1000-க்கணக்கான நபர்கள் இருந்தாங்க. அந்த கூட்டத்துக்குள் நீந்தி நான் அங்கு ஆர்ஜேவாக அடியெடுத்து வைத்தேன். எந்த ஒரு ரேடியோவை ஒரு கனவில் கூட நான் நினைத்து பார்க்கலையோ அதே ரேடியோ ஸ்டேஷனில் எனக்கு முதல் வாய்ப்பு கிடைச்சது. திருச்சி ஹலோ எஃப்எம்ல ஜனவரி 13, 2008 என்னுடைய குரல் ஒலித்த பொழுது என்னுடைய அம்மாவின் கனவு நிறைவேறியதாக நான் உணர்வதை தாண்டி நீ யார் என்ற கேள்விக்கான ஒரு சின்ன விடை கிடைச்சதை நான் உணர்ந்தேன். 4 வருடம் ஹலோ எஃப்எம்ல திருச்சியில் ஆர்ஜேவா என்னுடைய பணியை தொடர்ந்தேன். மீண்டும் அந்த கேள்வி எனக்குள்ளார துரத்த ஆரம்பிச்சது, நீ யார், நீ யார் என்ற கேள்வி மறுபடியும் எனக்குள் வந்தபோது நான் தேடிய விடை, திருச்சி என்ற ஒரு ஊருக்குள்ளார நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளார நான் யாரை நிரூபிச்சிட்டேன். அடுத்த கட்டம் என்ன, சென்னையை நோக்கி வந்து நாம் நிரூபிக்க வேண்டும். ஏன்னா சென்னையில் நம்ம நிரூபிச்சிட்டோம் அப்படின்னா தமிழகத்துக்கே நிரூபிச்ச மாதிரி. ஸோ சென்னையை நோக்கி நம்ம வரணுங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ளார வந்துச்சு. அப்போ எனக்கான வாய்ப்பை ரேடியோ சிட்டி கொடுத்தாங்க. சென்னைக்கு வந்தாச்சு. March 5, 2012 என்னுடைய குரல் முதன் முதலாக இந்த ஊரில் ஒழிச்சது. எனக்கு நம்பிக்கையே இல்லை. ஏனென்றால் வெறும் கனவில் மட்டுமே ரேடியோவை பார்த்தவன் கேட்டவன் நான். திருச்சி மாதிரியான ஒரு ஊரில் எனக்கு கிடைச்ச வாய்ப்பினுடைய அடுத்த கட்ட நகர்வாக நான் சென்னைக்கு வந்தபோது 4 வருட எக்ஸ்பீரியன்ஸில் வந்தேன். ஆனால் என்னை பொறுத்த மட்டில் நான் அன்று 0 என்ற எக்ஸ்பீரியன்ஸிலிருந்து என்னுடைய வாழ்க்கையை திரும்ப தொடங்குவதாக நினைத்தேன். ஏன்னா சென்னைங்கிறது ஒரு மிகப்பெரிய மார்க்கெட். இங்கே நான் என்னை எப்படி ப்ரூவ் பண்ண போகிறேன், என்ன என்னுடைய தனித்துவமாக இருக்க போகுது அப்படின்னு நான் யோசித்த போது நான் எடுத்த தனித்துவமான விஷயம் என்னுடைய தமிழ். ஆங்கில கலப்பின்றி எப்படி ஒரு ஆர்ஜே பேசலாம், ஆர்ஜேனாலே கலோக்கியலாக பேசணும் என்ற பெயரில் ஆங்கில கலப்போடு கலந்து பேசி கொண்டிருந்த சூழலில் தமிழில், தமிழ் என்றால் சுத்தமான தமிழில் மட்டும் கூடுமான வரை ஆங்கில கலப்பின்றி பேசணுங்கிற ஒரு முடிவெடுத்தேன். அந்த தமிழ் எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்துச்சு. கூடவே என்னுடைய நிகழ்ச்சி உணர்வுகள் சார்ந்த ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியை பற்றி பேசும்போது நிறைய பேர் சொன்னாங்க, இங்கே சென்னைங்கிறது ஒரு ரொம்ப மெக்கானிக்கலாக இயங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஊர், இங்கே யாருமே அவங்களுடைய உணர்வுகளை ஓப்பன் அப் பண்ணி பேச மாட்டாங்க. ஆனால் நான் உறுதியாக நம்பினேன். அழுகைங்கிறது எல்லோருக்கும் அழுகை தான், வலிங்கிறது எல்லோருக்கும் வலி தான், கண்ணீர்ங்கிறது எல்லோருக்கும் கண்ணீர் தான். முதன் முதலாக என்னுடைய ஒரு மின்னஞ்சல் வருவதற்கு, என்னுடைய நிகழ்ச்சி பற்றி ஒரு மின்னஞ்சல் வருவதற்கு நான் ஒரு வாரம் காத்திருந்தேன். ஆனால் இன்று ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 100 to 120 மின்னஞ்சல்கள், இதுவரை எனக்கு வந்த மின்னஞ்சல்களுடைய எண்ணிக்கை மட்டும் 70,000 மேல். இதுவரை எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் இல்லாத அளவுக்கு என்னுடைய நிகழ்ச்சிக்கு அழைப்புகள், அதாவது ஒரு என் கூட பேசணுங்கிறதுக்காக ஒரு ஆக்டிவிட்டி நாங்கள் ரன் பண்ணோம், ஒரு மிஸ் கால் ஆக்டிவிட்டி. இந்த நபர் கூட பேசணுமா, நீங்க மிஸ் கால் கொடுங்கன்னு 88 நாட்களில் 10 லட்சம் மிஸ் கால்கள் வந்தது. என்னால் அது நம்பவே முடியல. ஏன்னா இந்த ஊர் என்னை பயமுறுத்தி அனுப்பிய ஒரு ஊர், இந்த ஊர் எனக்கு நம்பிக்கையின்மையை ஊட்டிய ஒரு ஊர். இந்த ஊர்ல நம்ம எப்படி சர்வைவ் ஆக போறோம், ஆங்கிலம் தெரியாம ஒரு பட்டதாரியாக கூட இல்லாம ஒரு முழுமையான ஒரு முழுநேர கல்லூரி படிப்புக்கு கூட போகாத நாம இந்த சென்னை மாதிரியான ஒரு ஊர்ல எப்படி சர்வைவ் ஆக போறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ளார பல நாட்கள் இருந்திருக்குது. ஆனால் அதை தாண்டி என்னுடைய வாழ்க்கையை மாற்றிய ஒரு விஷயம் ரேடியோ. ரேடியோ கேன் பி அ லைஃப் சேஞ்சிங் மீடியம் என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன், கண் கூட பார்த்துருக்கேன். பெட்ரோல் பங்க்ல வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு பெண் தன்னுடைய திறமையை மட்டும் நம்பி என்னால் ஒரு ரேடியோ ஜாக்கி ஆக முடியும் என்று நம்பிய போது அந்த பெண்ணுடைய வாழ்க்கை மாறி இருக்குது. 10th standard ஃபெயில் ஆகிட்டு ஒரு என்ன பண்ண போறோம்னு தெரியாமல் இருந்த ஒரு நபருடைய வாழ்க்கையை இந்த ரேடியோ மாற்றியிருக்கிறது. இன்னொரு வகையில் சொல்ல போனால் அவர்களுடைய பேச்சு மாற்றியிருக்கிறது. நான் உறுதியாக நம்புறேன். என்னன்னா ரேடியோ ஒரு லைஃப் சேஞ்சிங் மீடியமாக என்னுடைய வாழ்க்கையை மாற்றிய மாதிரி எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை மாற்றியிருக்கிறது. இன்னைக்கு இந்த சென்னை என்ற ஒரு ஊரில் எனக்கு இருக்கக்கூடிய இந்த அடையாளம், இந்த ஆர்ஜே என்ற இந்த அடையாளம் எனக்கு ரேடியோ கொடுத்த ஒரு அடையாளம். இந்த ரேடியோ எனக்கு கொடுத்த அடையாளத்தை நான் திரும்ப இந்த சமூகத்துக்கு கொடுக்கணும்னு நினைச்சேன். வெறும் என்னுடைய நிகழ்ச்சி தாண்டி வேற என்ன பேசலாம்னு நினைக்கும் போது இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி, அவலங்களை பற்றி பேசணும்னு நினைச்சேன். அது சார்ந்த வீடியோக்களை நான் சோசியல் மீடியாக்களில் வெளியிட ஆரம்பித்தேன். அப்போ கூட நிறைய கேள்விகள் வந்துச்சு. வெறும் ஒரு உணர்வு சார்ந்த நிகழ்ச்சி நடத்தக்கூடிய நீங்கள் இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பேசுவதற்கான காரணம் என்னென்னு. இங்கு காதலை பற்றி பேசுவது தான் சமூகத்தின் மிகச்சிறந்த பிரச்சனையை பற்றி பேசுவது, இன்னும் சொல்லப்போனால் மிக அவசியமான பிரச்சனையை பற்றி பேசுவது. அதை தான் நான் என்னுடைய நிகழ்ச்சியில் தொடர்ந்து செய்துகிட்டு இருந்ததா நம்பினேன். இப்போ திரும்பி பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா ஒரு கல்லூரிக்கே சென்று படிக்காத என்னை, அதுவும் சொல்லப்போனால் நான் படிக்கணும்னு விருப்பப்பட்ட ஒரு இன்ஜினியரிங் கல்லூரிக்கு என்னை கெஸ்ட்டாக கூப்பிடும்பொழுது எனக்குள்ளே 2 கேள்விகள் வருது. ஒன்று, நாம் படிக்க நினைத்த இன்ஜினியரிங்கை படிச்சிருந்தா நமக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குமா? ரெண்டாவது, நீ யாருங்கிற கேள்வி மறுபடியும் வருது. ஏன்னா எனக்குள்ளார அந்த கேள்வி இருக்கிற வரைக்கும் தான் என்னுடைய வாழ்க்கையில் நான் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வேங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த கேள்வியை நம்ம எல்லோருமே கேட்டுக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் தீர்மானிக்காத பல விஷயங்கள் நடக்குது. அப்பொழுதெல்லாம் நம்ம உடஞ்சு போய் உட்கார்ந்து என்ன நடந்தது என்று அப்படியே ஏங்கி, ஏன் இது நம்முடைய வாழ்க்கையில் இப்படி நடந்தது என்று சிந்திக்கும் போது நாம் அதே இடத்தில் தேங்கிடுறோம். ஆனால் நடந்தது என்ன என்று ஆராய்வதை விட அடுத்தது என்ன என்ற ஒரு கேள்வி தான் அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி என்னை நகர்த்திருக்கிறதா நான் உணர்றேன். இப்போ கூட நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, நீ ஒரு டீச்சர் ட்ரைனிங் படித்த, வாழ்க்கையில் என்னவாகிறதுனே தெரியாமல் இருந்த, இன்னைக்கு ஆர்ஜே ஆகிட்ட, ஸோ உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் அடைஞ்சிட்ட, சென்னை என்ற ஒரு ஊரில் வந்து உன்னை நிரூபிச்சிட்ட, 10 வருட ஜேர்னிக்கு அதிகபட்ச ஒரு அங்கீகாரமாக கடந்த வருடம் ஆனந்த விகடன் பத்திரிகை சிறந்த பண்பலை ஆர்ஜேவுக்கான விருதை உனக்கு கொடுத்துருச்சு, உன்னுடைய ரேடியோங்கிற ஜேர்னி ஒரு முடிவுக்கு வந்து விட்டதாக நீ உணர்கிறாயா என்று கேட்கும்போது நான் சொல்லுவேன், எனக்கு அப்படி தோணவே இல்லை. ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சி நடத்துவதற்காக அந்த ஸ்டுடியோக்குள்ளார போகும் பொழுதும் அடுத்தது என்ன என்ற ஒரு கேள்வி எனக்குள்ளார வந்துகிட்டு இருக்குது. அதனால தான் அந்த அடுத்தது என்ன என்ற கேள்வி தரக்கூடிய அந்த உத்வேகத்தில் ஒவ்வொரு நாளும் அந்த நிகழ்ச்சிக்கு உண்மையாக ஒரு ப்ரிப்பரேஷனோட உள்ளார போயிட்டு அந்த நிகழ்ச்சியை பண்ண முடியுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சினிமா என்ற கனவோடு இங்கு சென்னைக்கு வந்த நான் உதவி இயக்குநராக வேலை பார்த்துட்டேன், நிறைய திரைக்கதைகளில் பணியாற்றி இருக்கிறேன். ஆனால் அதுதான் என்னுடைய வாழ்க்கைக்கான ஒரு இறுதி இலக்கா என்றால் எனக்கு இப்பொழுது அதற்கான விடை இல்லை. ஏனென்றால் எனக்குள் தொடர்ந்து ஒரு கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறேன், நீ யார்? நீ யார் என்ற கேள்விக்கு இறுதியாக ஒரு விடை கிடைக்கும் நாள் என்னுடைய வாழ்க்கையின் இறுதி நாளாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த கேள்வியை நான் திரும்ப திரும்ப எனக்குள்ளார கேட்டுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த கேள்வி மட்டும் எனக்குள்ளார எழாமல் இருந்திருந்தால் இந்நேரம் ஏதோ ஒரு சாயப்பட்டறையில் ஒரு சூப்பர்வைசராகவோ அல்லது ஏதோ ஒரு ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு ஆசிரியராகவோ இருந்திருப்பேன். இந்த ஜோஷ்ராக்ஸ் மேடையில் நான் உங்களோடு உரையாடி இருக்க இந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்காது. அதனால் மீண்டும் உறுதியாக சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதற்கான காரண காரியங்களை பற்றி யோசித்து விதி என்று நொந்துகிட்டு இருக்காம, நடந்தது என்னன்னு உட்கார்ந்து ஆராய்ஞ்சிட்டு இருக்காம, அடுத்தது என்ன என்ற கேள்வியை தொடர்ந்து உங்களுக்குள் எழுப்பிக் கொண்டே இருங்கள். அந்த அடுத்தது என்ன, வாட் நெக்ஸ்ட் என்ற கேள்விக்கான விடை உங்களுடைய வாழ்க்கையின் வெற்றிக்கான அடுத்த கட்ட நகர்வாக இருக்கும் என்பதை உறுதியாக சொல்கிறேன். நன்றி. இந்த உலகத்துல திறமைசாலிகள் திறமையற்றவர்கள் என்று யாருமே கிடையாது. வாய்ப்பு கிடைத்தவர்கள் வாய்ப்பு கிடைக்காதவர்கள் தான். எனக்கு வாய்ப்பு கிடைத்தது, அதனால இந்த மேடையில் இருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கான வாய்ப்பும் ஒரு நாள் கிடைக்கும். அந்த வாய்ப்பு கிடைக்கும் வரை உங்களுடைய நாளுக்காக நீங்க காத்துட்டுருங்க. நான் பேசின என்னுடைய பேச்சு தொடர்பான எந்த விதமான கேள்விகள் உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் அதை கீழே நீங்க போஸ்ட் பண்ணலாம். அண்ட் அது மட்டுமல்ல, இந்த உலகத்தில் நாம ஒருத்தங்களுக்கு ஒரு விஷயத்தை கொடுக்கலாம் அப்படின்னா என்னை பொறுத்த மட்டில் அவர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்பிக்கையாக மட்டும்தான் இருக்கணும். ஒருத்தங்களுக்கு நம்பிக்கையை கொடுத்துட்டோம்னாலே அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க எல்லாத்தையும் அவங்களே அடைஞ்சிப்பாங்க. அந்த அடிப்படையான நம்பிக்கையை ஊட்டக்கூடிய நிறைய பேருடைய வாழ்க்கை பதிவுகள், அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க கடந்து வந்த ஜேர்னி பற்றின பல சுவாரஸ்யமான விஷயங்கள் ஜோஷ் ஸ்டாக்ஸ் உடைய யூடியூப் சேனலில் அவைலபிளாக இருக்குது. அந்த வீடியோஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். மறக்காமல் ஜோஷ் ஸ்டாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.